الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين يجادلون في ايات الله بغير سلطان اتاهم ان في صدورهم الا كبر ما هم ببالغيه فاستعذ بالله انه هو السميع البصير صدق الله مولانا العظيم சர்வபுகழும் இந்த அண்ட சராசரங்களை படைத்து கூடான கோடி ஜீவராசிகளை அவற்றிலே உருவாக்கி அவற்றையெல்லாம் மிகவும் நுணுக்கமாக திட்டமிட்டு பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் தங்களுடைய கால நேரங்களையும் மற்றமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுக்கு வருகை தந்து இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் பெரியவன். அவன் மிகப்பெரிய ஆட்சியை கையிலே வைத்திருக்கின்றான். அவனை யாரும் மடக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சு பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் எப்படியானது என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றும் எப்போதும் இல்லாத வகையிலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிரான பயங்கரமான சவால்களும் சதிகளும் சூழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டு வருகின்ற ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே மிகவும் இக்கட்டான இந்த காலகட்டத்திலே அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த புனிதமான இந்த தீனை படு பயங்கரமாக எதிரிகள் விமர்சிக்கின்ற இந்த காலகட்டத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை இந்த உலகத்திலிருந்து கருவறுத்து வேறருக்கு வெளியே வீச வேண்டும் என்ற நோக்கத்தோடு கங்கணம் கட்டி எதிரிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எதிர்காலத்திலே தனித்துவத்தோடு வாழ முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் எப்படி செயற்பட வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சில கருத்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அல் குர்ஆன் அல் ஹதீஸும். எந்த ஒரு பிரச்சனை முஸ்லிம் சமுதாயத்துக்கு வந்தாலும் நாங்கள் முதலிலே போக வேண்டியது அல்லாஹு தஆலாவிடத்திலே தீர்ப்பு கேட்பதற்கு, எமக்கான ஃபத்வாவை தருவதற்கு அல்லாஹு தஆலா தான் எமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு படைப்பாளனாக இருக்கிறான். இரண்டாவது, அவரிடத்திலே அவருடைய குர்ஆனிலே அதற்கான தீர்வு இல்லை என்றால் நாம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எப்படி காணப்பட்டிருக்கின்றன என்பதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இஸ்லாம் தோன்றியது முதல் அதற்கான எதிர்ப்பு இருந்து வந்து இருக்கிறது. எல்லா நபிமார்களும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் சிலர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள், படுபயங்கரமாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்,
சஹாபாக்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்தார்கள், நாடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், படுமோசமான விமர்சனங்கள் அவர்களுக்கு எதிராக தெரிவிக்கப்பட்டன. இப்படியான சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்கள் குர்ஆனிலே இருக்கின்றன, சுன்னாவிலே இருப்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும், ஒரு சிறுபான்மையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எமது கையிலே அதிகாரம் கிடையாது, நாம் மிகவும் பலகீனர்களாக இருக்கிறோம். ஈமானுடைய விஷயத்திலும் இபாதத்துக்களுடைய விஷயத்திலும் பண்பாடுகளுடைய விஷயத்திலும் நடத்தைகளுடைய விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் நாங்கள் மிகவும் பலகீனர்களாக இருப்பதனால் நாம் தூரநோக்கோடு சிந்திக்க வேண்டும். என்னை பற்றி விமர்சிக்கிறார்கள், எமது பள்ளிவாயல்களிலே கையை வைக்கிறார்கள், எமது ஹிஜாபிலே கையை வைக்க பார்க்கிறார்கள், எமது ஹலாலிலும் கூட நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையை வைத்து விட்டார்கள். இப்படியான சந்தர்ப்பத்திலே ஆத்திரப்படுவதா அவசரப்படுவதா திருத்தி தாக்குவதா என்றெல்லாம் பலருக்கு ஒரு கேள்வி எழக்கூடும். இதற்கான வழிகாட்டலை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம், இதற்கான பதிலை தெளிவாக சுன்னாவிலே நாங்கள் பார்க்கிறோம். எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு முன்மாதிரி அல்லாஹு தஆலாவும் அவனுடைய கண்மணியான தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாத்திரம்தான். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அருமையான வழிகாட்டல்கள் அங்கு இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். முதலாவது தெளிவாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனிலே இப்படியான சந்தர்ப்பங்களிலே பொறுமையாக இருக்கும்படி அநேகமான வசனங்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொறுமையாக இருக்க வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும், இப்படியான எதிர்ப்புகள் வருவது சகஜம்தான் என்று நினைத்து மிகவும் நிதானமாக மிகவும் தூரநோக்கோடு பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். எதிர்த்தாக்குதல்களிலே ஈடுபடக்கூடாது என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் நிறையவே குர்ஆனிலே பார்க்கிறோம். சகிப்பது, பொறுத்துக் கொள்வது, மற்றவர்களுக்கு ஏற்றாமல் இருப்பது, நிதானத்தை கடைபிடிப்பது, இதெல்லாம் எங்களுக்கு தேவை என்று சொல்லப்படக்கூடிய பல வசனங்களை பார்க்கிறோம். இரண்டாவது அல்லாஹு தஆலாவின் பால் நெருங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய தொழுகையின் மூலமாக பொறுமையின் மூலமாக உதவியை தேடுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்களையும் பார்க்கிறோம். எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல். இரண்டாவது வழிகாட்டல், நாம் எப்போதுமே அல்லாஹு தஆலாவோடு எங்களுக்கு இருக்கின்ற உறவை தொடர்பை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும், சஹஜித்துக் கொள்ள வேண்டும், திலாவத்துல் குர்ஆனிலே ஈடுபட வேண்டும், விக்ர அவுராதுகளிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸுடைய வசனங்களையும் பார்க்கிறோம். அது இரண்டாவது தீர்வு. மூன்றாவது அது மாத்திரமா தீர்வு இல்லை, எமக்கு எதிராக விமர்சனங்கள் தெரிவிக்கப்படுகின்ற பொழுது, எதிரிகள் எங்களை மடக்குவதற்காக வேண்டி வருகின்ற பொழுது நாம் வாய்மூடி இருக்கக்கூடாது. நாம் அவர்களுடைய விமர்சனங்கள் எவை என்று சரியாக அறிந்து கொண்டு அவற்றுக்கு பதிலடி கொடுப்பதற்கு தயாராக வேண்டும் என்றதற்கான வழிகாட்டல்களையும் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். வாய்மூடி இருக்க வேண்டாம். எங்களுடைய பக்கத்திலே சத்தியம் இருக்குமாக இருந்தால், உண்மை இருக்குமாக இருந்தால், அதனை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு சகலவிதமான வழிகளையும் கையாளுங்கள் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய பல வசனங்களை பார்க்கிறோம். எனவே பொறுமையாக இருப்பது மாத்திரமல்ல, விக்ர அவுராதுகளிலே குணூத்திலே ஈடுபடுவது மாத்திரமல்ல, எதிரிகளுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு சத்தியத்தை விளங்கப்படுத்துவதற்கு தர்க்கம் செய்யுங்கள், பேசுங்கள், விவாதியுங்கள் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களையும் நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம், ஹதீஸ்களிலே அதற்கான வழிகாட்டல்களை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் தெரிந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு அடிக்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள், இந்த உலமா சபையை கூட மிகவும் மோசமான வார்த்தைகளால் ஏற்றியிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை இந்த மேடையிலிருந்து சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான வார்த்தைகள். எமது கண்ணியத்துக்குரிய, நாம் உயிரினும் மேலாக மதிக்கின்ற எங்களுடைய உலமாக்களை அவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். சாதாரண ஒரு பொதுமக்கள் மகன் கூட பேச மாட்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த மத குருக்கள் நேரடியாக எமது உலமாக்களை மிகவும் துச்சமாக தூசிக்கும் மதிப்பில்லாமல் விமர்சித்திருப்பதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்க்கிறோம். மிக மோசமாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் விமர்சிக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் வாரால் தான் பரப்பப்பட்டது, இஸ்லாம் சுயமரபிகளுடைய மார்க்கம் என்றெல்லாம் படு பயங்கரமாக ஏற்றுகின்றார்களே. இப்போது என்ன செய்வது என்று கேள்வி வருகின்ற பொழுது முதலாவது பதிலை பற்றி நாங்கள் யோசிப்போம். முதலாவது பதில் என்ன? குர்ஆன் சொல்லுகிறது, பொறுமையாக இருங்கள். நீங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏற்றுவது போன்று நீங்களும் ஏற்ற வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு அடித்தால் நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டாம். பொறுமையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனங்கள் பலவற்றை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், فَاصْبِرْ كَمَا صَبَرَ أُولُو الْعَزْمِ مِنَ الرُّسُلِ وَلَا تَسْتَعْجِلْ لَهُمْ. நபியே, உங்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள், தாறுமாறாக விமர்சிக்கிறார்கள். இந்த நேரத்திலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். எப்படி? உலுல் அஸ்ம் எனப்படக்கூடிய இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், திட உறுதி பூண்ட நபிமார்கள் எப்படியெல்லாம் பொறுமையாக இருந்தார்களோ அப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டி வரும் என்பது குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருகின்ற வழிகாட்டல். வலா தஸ்தஅஜில் லஹும், நீங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் அவசரப்பட்டு விட வேண்டாம், நிதானம் இழந்து விட வேண்டாம், உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விட வேண்டாம். வார்த்தைகளிலே நிதானம் இருக்க வேண்டும் என்ற கருத்தை தரக்கூடிய அவசரப்பட வேண்டாம் என்ற வாசகத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அவசரப்பட்டு முடிவு கொண்டுவிடக் கூடாது. எங்களுடைய ஒரு கடையை உடைத்து விட்டார், எங்களுடைய தலையிலே ஒரு அடியை அடித்து விட்டார், திருப்பி நாங்கள் அடிக்கப் போவதா? போகக்கூடாது, நிதானம் இழக்கக்கூடாது. அப்படி அடித்தால், அப்படி திருப்பி தாக்கினால் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய விபரீதங்கள் மிக பயங்கரமாக அமையும். நாம் அவர்களோடு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிக் கொண்டு எங்கே போக வேண்டும்? அவர்களுடைய வைத்தியசாலைக்குத்தான் போக வேண்டும், அவர்களுடைய போலீசுக்குத்தான் நாங்கள் போக வேண்டும். அங்கு இருப்பவர்கள் யார்? முஸ்லீம்களா? இல்லை, அங்கும் இருப்பவர்கள் அவர்கள் தான். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? பொறுமையாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். வத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யர்துனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு தஆலா அஹ்லுல் கிதாபுகள் எனப்படக்கூடிய யூதர்களையும் நசாராக்களையும் பற்றி சொல்கிறான். அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் தெரியுமா? உங்களுடைய மார்க்கத்திலிருந்து உங்களை எல்லாம் வெளியேற்ற விரும்புகிறார்கள். நீங்கள் முர்த்தத்துகளாக மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமை. நிச்சயமாக இலங்கை முஸ்லிம்கள் மீது இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. அதே நிலைதான் மக்காவிலே மதீனாவிலே யூதர்களுக்கும் ஏற்பட்டது. முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பொறாமையின் காரணமாகத்தான் அவர்கள் உங்களுடைய ஈமானிலிருந்து உங்களை எல்லாம் வெளியேற்ற விரும்புகிறார்கள். அவர்களுக்கு சத்தியம் என்பது தெளிவாக தெரிந்ததற்கு பின்னாலும் அவர்கள் அப்படி செய்கிறார்களே. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சண்டிக்க வேண்டாம். அவர்கள் ஏற்றுகிறார்களே என்பதற்காக வேண்டி நீங்கள் ஏற்ற வேண்டாம். அவர்களுடைய அவர்களை பற்றிய ஒரு வஞ்சக எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. மன்னித்து விடுங்கள், திருப்பி தாக்க வேண்டாம், நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே அவர்களை பற்றிய ஒரு சுவேசம் இருக்க வேண்டாம், அன்பு வர வேண்டும். இவர்கள் தெரியாதனமாகத்தானே இப்படி செய்கிறார்கள் என்று அந்த அன்பு வர வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய உதவி வரும் வரைக்கும் நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பொறுமைக்கு அல்லாஹு தஆலா உதவியை பரிசாக தருவதாக சொல்லி அந்த குர்ஆனுடைய வசனத்தை முடிக்கின்றான். தொடர்ந்தும் சொல்லுகின்றான், நிச்சயமாக அல்லாஹு தஆலா சகலவற்றையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்று முடிக்கின்றான். எனக்கு இறுதி வெற்றியை தருவான் நாம் பொறுமையாக இருந்தால், நிதானமாக இருந்தால் என்ற கருத்தை அந்த குர்ஆனுடைய வசனம் எமக்கு தருகிறது. சின்மன் கதாக் வாசு அம்மன் பலமன், உன்னை யாரெல்லாம் துண்டித்து நடக்கின்றானோ அவனோடு நீ உறவை வைத்துக் கொள்வாயாக, யாரெல்லாம் உனக்கு அணிந்து இழைக்கின்றானோ அவனை நீ மன்னித்து விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, குர்ஆனிலே வருகிறது, ஃபஹ்துருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, நீங்கள் அந்த காவலர்களை புறக்கணித்து விடுங்கள், அழகான முறையிலே புறக்கணித்து விடுங்கள். அவர்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் எப்படி கையாள வேண்டும்? நிதானமாக கையாள வேண்டும், நீங்கள் கவனமாக கையாள வேண்டும், நீங்கள் அதிலே கடுமையை கையாளக்கூடாது என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துர் ரஅத் எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா புத்திசாலிகளுடைய பண்புகளை சொல்லி காட்டுகிறான். யார் தெரியுமா புத்திசாலி? அவர்களுடைய பண்புகள் என்ன? முதலாவது பண்பு அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். இரண்டாவது பண்பு அவர்கள் மற்றவர்களோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை எல்லாம் கச்சிதமாக நிறைவேற்றுவார்கள். மூன்றாவது பண்பு அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரோடும் தமது உறவுகளை எல்லாம் கவனமாக பேணிக் கொள்வார்கள். அல்லாஹு தஆலாவை பயப்படுவார்கள். அல்லாஹு தஆலாவின் மீது அச்சம் அவர்களுக்கு இருக்கும். அவர்கள் நிச்சயமாக அது மாத்திரமல்ல, அவர்களுடைய மிக முக்கியமான பண்பு என்பதுதான் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் பொழுது பொறுமை சாதிப்பார்கள். அவர்கள் யாராவது அவர்களுக்கு தீங்கிழைத்தால் அந்த தீங்கை அவர்கள் எப்படி எதிர்கொள்வார்கள், எப்படி ஃபேஸ் பண்ணுவார்கள் என்றால் நன்மையை கொண்டுதான் ஃபேஸ் பண்ணுவார்கள். அவர்கள் யாராவது அவர்களுக்கு அநீதி இழைத்தால் அவர்கள் மறுபடியும் திரும்பவும் அநீதி இழைப்பதற்கு முயற்சிக்க மாட்டார்கள். உலாய்கலஹும் உக்பத்தார், அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே நல்ல வீடு நல்ல முடிவு காத்திருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நாங்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டுமா, நல்ல முறையில் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோமா, இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இது போன்ற பண்புகள், கொள்கையை நிலைநிறுத்துவது, வாக்குறுதியை பேணுவது, மற்றவர்களோடு செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கைகளை பாதுகாப்பது போன்ற இந்த பண்புகளோடு சேர்த்து பொறுமை என்ற பண்பும் தேவை என்ற கருத்தை குர்ஆனுடைய இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே புத்திசாலிகள் யார், சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்கள் யார், அவசரப்பட மாட்டார்கள், நிதானம் அளிக்க மாட்டார்கள், தங்களுடைய குட்டியை அடகு வைத்து விட மாட்டார்கள், எடுத்த எடுப்பிலேயே முடிவுகளுக்கு வந்துவிட மாட்டார்கள், பூர நோக்கோடு காரியங்களை பார்ப்பார்கள். எனக்கு ஒருவன் அடிக்க வருகின்றான், நான் திருப்பி அடிக்கலாமா, எமது பள்ளியை சேதப்படுத்துகின்றான், நான் திரும்பி சென்று சேதப்படுத்தலாமா என்றெல்லாம் யோசிக்க கூடாது. நாம் யோசிக்க வேண்டும் நிதானமாக, இதனுடைய பின் விளைவுகள் என்ன என்று சிந்திக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய நாடு அப்படிப்பட்டது மாத்திரமல்ல, இதுதான் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வழிகாட்டல். இரண்டாவது வழிகாட்டல் என்ன, பொறுமையாக இருப்பது, நிதானமாக பார்ப்பது என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் தஸ்பீஹ், இஸ்திக்ஃபார், இவற்றிலே ஈடுபட வேண்டும். சவால்கள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, என்ன செய்வது தெரியாது என்ற நிலை வருகின்ற பொழுது ஓடோடி போக வேண்டும் ரப்பிடத்திலே. ரப்பிடத்திலே சென்று, யா அல்லாஹ், நான் ஏதாவது பாவம் செய்திருப்பேன் ஆயிருக்கும், அதற்காக வேண்டித்தான் எனக்கு இப்படியான தண்டனைகள் இறங்குகின்றன என்று நினைத்து இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. இது இரண்டாவது தீர்வு, இது இரண்டாவது முறை. ஃபஸ்பிர், இன்ன வஅதல்லாஹி ஹக், நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், அவர்களுடைய தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய கழுத்திலே கொண்டு போய் ஒட்டகத்தின் குடலை போட்டார்கள், அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி துரத்தி கொண்டு வந்தார்கள், அவர்களுடைய மனைவி மீது மிக பயங்கரமான இட்டுக்கட்டல்களை எல்லாம் செய்தார்கள். இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உறுதியானது. இவ்வளவு அழகாக அல்லாஹு தஆலா வழிகாட்டுகின்றான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதே நேரம் மாலையிலும் காலையிலும் நீங்கள் அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பலம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லுவார்களே, எந்த நேரத்திலும் எதிரி என்னை புரட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது முதலாவது துஆவுக்காக வேண்டி கையேந்த வேண்டும். யா அல்லாஹ் ரப்பே, நீ என்னை பாதுகாப்பாயாக, என்னுடைய பாவத்திலே ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்கலாம், அதனால்தான் இந்த எதிரிகள் இவ்வளவு தைரியப்பட்டிருக்கிறார்கள் என்று எங்களுடைய நிலையை முதலாவது முஹாசபா செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டி இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு தீர்வு. இன்ஃபி சுதூரிஹிம் இல்லா கிபரும், அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அவருடைய உள்ளத்திலே அகம்பாவம் இருக்கிறது. யாருடைய உள்ளத்திலே, எதிரிகளுடைய உள்ளத்திலே அகம்பாவம் இருக்கிறது. மாஹும் பிபாலிஹி ஃபஸ்தஈது பில்லாஹி இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது, அகம்பாவம் இருக்கிறது. நாங்கள் இலங்கையிலும் அதனை பார்த்தவில்லையா, தொலைக்காட்சிகளிலே அவர்கள் வந்து உரை நிகழ்த்துகின்ற பொழுது, அவர்களுடைய கலந்துரையாடல்களை கலந்து கொள்கின்ற பொழுது, ஒரு மதவாதிக்குரிய ஒரு மத தலைவருக்குரிய ஒரு பணிவு ஒரு அடக்கம் இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லவே இல்லை, கருதிக்கிறார்கள், சத்தமிடுகிறார்கள், மோசமான சொற்களால் பாதிக்கிறார்கள். இதெல்லாம் இது காட்டுகிறது குர்ஆனிலே சொல்லப்பட்டது போன்று, இன் ஃபீ சுதூரிஹிம் இல்லா கிபரும், மாஹும் பிபாலிஹி, நிச்சயமாக அந்த அகம்பாவத்தினுடைய இறுதி எல்லையை அவர்கள் அடைய மாட்டார்கள். எனவே அப்படியான கட்டம் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? சத்தஇதுமில்லா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று அருமையான ஒரு வழிகாட்டலை குர்ஆனிலே எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருகிறான். எனவே சகோதரர்களே, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்ல வேண்டும் அடிக்கடி. சுபஹானல்லாஹ் என்று அடிக்கடி சொல்ல வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனைகளின் பொழுது எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் அது. அந்த விக்கிரி எதிரிகள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக அணிகிரண்டிருக்கிறார்கள், தங்களுடைய சகல விதமான ஆயுதங்களையும் எங்களுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது முதலாவது பொறுமை சாதிக்க வேண்டும், இரண்டாவது இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், சுபஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம் என்று சொல்ல வேண்டும். இது அவரி விதமான ஒரு சக்தியையும் ஆற்றலையும் எங்களுக்கு தரும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சஹஜிதுடைய தொழுகையில் எழுந்திருந்து அல்லாவிடத்தில் துவா கேட்க வேண்டும். இன்ன நாஷிஅத் தல்லைலி ஹிய அஷத்து வத்வான் வஅக்வமு கீலா, நிச்சயமாக இந்த இரவின் ஆரம்ப பகுதியானது உங்களுடைய உள்ளத்தை பொறுத்தவரையிலே அந்த உள்ளத்தை மிகவும் பலப்படுத்தக்கூடிய ஒரு சஹஜிதுடைய தொழுகையை அது கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நேரத்திலே நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கின்றீர்கள் என்றால் அதற்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. அது மிகவும் ஆழமான தாக்கத்தை உங்களுடைய உள்ளத்திலே உண்டு பண்ணும் என்று அல்லாஹு தஆலா தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய அவசியத்தை இந்த இடத்திலே வலியுறுத்தி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, எனவே இரண்டாவது விஷயம் இஸ்திக்ஃபார், தஹஜ்ஜுத், விக்ர் அவுராலுகள், தஸ்பீஹ், தக்பீர், தஹ்லீல் இவற்றிலே ஈடுபடுகின்ற பொழுது எதிரிகளுக்கு அது ஒரு பெரிய பயத்தை தரும். இதனை செய்யும்படி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, எனவே நாங்கள் நிதானம் இழந்துவிடக் கூடாது. நாங்கள் எப்போதும் அமைதியை காக்க வேண்டி இருக்கிறது. நாம் வாழுகின்ற நாடு அப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது என்ற ஒரு காரணம், அதனை விடவும் விசேஷமாக அல்லாஹும் ரசூலும் அப்படியான ஒரு வழிகாட்டலை தான் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதுடைய சந்தர்ப்பத்திலே எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்திலே ஹிந்த், வஹிஷ் எனப்படக்கூடிய அந்த இரண்டு பேரும் அவர்களை கொலை செய்வது மாத்திரமல்ல, அவர்களுடைய உடம்பை துண்டு துண்டாக வெட்டி அதனை மாலையாக எடுத்து தங்களுடைய கழுத்திலே போட்டுக் கொண்டார்கள். ஹிந்த் எனப்படக்கூடிய அந்த பெண், அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரலை தப்பி துப்பிய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. தன்னுடைய உடலை முழுமையாக மூடிக்கொண்டு அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த பெண் வருகிறாள். அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறாள். அதற்கு பின்னால் தான் இது ஹிந்த் என்று தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதற்கு பின்னால் அவர்கள் முகத்தை திறந்து காட்டிய சந்தர்ப்பத்திலே, எனக்கு முன்னால் நிற்க வேண்டாம், எனக்கு உன்னை பார்ப்பதற்கு கட்டமாக இருக்கிறது, நீ போய்விடு என்று சொன்னார்களே தவிர பழி வாங்கவில்லை, வாளெடுத்து வெட்டவில்லை என்பதை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கின்றோம். உமது யுத்தத்திலே 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை காபிர்கள் கொலை செய்திருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட மக்காவுடைய வெற்றி வந்த சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுபயங்கரமாக தன்னை எதிர்த்த காபிர்களுக்கு எதிராக வாழ்த்தூக்கி போராடவில்லை, அவர்களை பெரும்பாலானவர்களை மன்னித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் எனப்படக்கூடிய மிக முக்கியமான முனாஃபிக், அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னான். அவனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அவன் வஃபாத்தான சந்தர்ப்பத்திலே, மௌத்தான சந்தர்ப்பத்திலே அவனுடைய ஜனாஜாவை கவனிடுவதற்கு உடுப்பில்லை என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அருக்கொடைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அருக்கொடை, தன்னுடைய ஜிப்பாவை கலட்டி அவனுக்கு கபல் செய்தார்கள், அவனுக்கு தெளிவிப்பதற்கு தயாரானார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா லா துஸல்லி அலைஹிம், அவர்கள் மீது நீ தொழுவிக்க வேண்டாம் என்ற கருத்தை சொன்னது மாத்திரமல்ல, 70 தடவைகள் தான் இஸ்திக்ஃபார் செய்தாலும் அவனுக்கு மன்னிப்பில்லை என்ற கருத்தையும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அப்படிப்பட்ட அருளின் வடிவம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்தார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே முதலாவது விஷயம் நாங்கள் பொறுமையாக இருப்பது, இரண்டாவது அல்லாஹு தஆலாவிடத்திலே உதவி தேடி அவனை நெருங்குவது, மூன்றாவது மிக முக்கியமான விஷயம்தான் அல்லாஹு தஆலா பொறுமையாக இருப்பது மாத்திரமல்ல, அவனிடத்திலே துவா கேட்பது மாத்திரமல்ல, அவனிடத்திலே தவக்குள் வைப்பது மாத்திரமல்ல, இந்த எதிரிகள் எங்களுக்கு எதிராக கடுமோசமான பிரச்சாரத்தை கட்டமைத்து விட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இஸ்லாத்தை அவர்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கு என்ன என்ன வழிகள் இருக்கிறதோ அந்த அனைத்து வழிவகைகளையும் நாங்கள் கையாண்டு அவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதுதான் இஸ்லாமிய தாவா, இஸ்லாமிய பிரச்சாரம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் வெறுமனே துஆ கேட்டுக் கொண்டிருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை. ஆயுதமேந்தி போராட வேண்டாம், ஆனால் உங்களுடைய நாவினால் போராடுங்கள், உங்களுடைய சிந்தனையால் போராடுங்கள், உங்களுடைய கருத்துக்களினால் போராடுங்கள். ஆனால் போராடுகின்ற சந்தர்ப்பத்திலே பில் அஹ்சன், பி அஹ்சன், மிகவும் அழகான வழிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அவர்கள் இஸ்லாத்தை பற்றி கண்ணா பின்னா என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் ஒரு பிற்போக்குவாத மார்க்கம் என்று சொல்கிறார்கள். வாளினால் தான் பரப்பப்பட்டது என்று சொல்கிறார்கள். நவீன உலகத்துக்கு அதனுடைய சட்டங்கள் பொருத்தமற்றவை என்று சொல்கிறார்கள். மாத்திரமல்ல, மிக பயங்கரமான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்கிறார்களே. இந்த நேரத்திலே நாங்கள் வாய்மூடி இருப்போமாக இருந்தால் எங்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற இஸ்லாம் தான் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படும், அதனை பாதுகாப்பதற்கு நாங்கள் முன்வர வேண்டும், நாங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த தீனும் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களால் ஆன சகல காரியங்களையும் நாங்கள் செய்ய தவறுபடுகின்ற பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா படுமோசமாக தண்டித்து விடுவான். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, தொலைக்காட்சியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இன்டர்நெட்டை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், பத்திரிகையை பயன்படுத்த வேண்டும், கலந்துரையாடல்களை நாங்கள் சென்று பங்கெடுக்க வேண்டும். அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் எவை என்று துல்லியமாக அறிந்து அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராக மிகவும் நிதானமாக, அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக பதில் அளிப்பதற்கு நாம் ஆட்களை தயாரிக்க வேண்டியிருக்கிறது, தாயுக்களை தயாரிக்க வேண்டியிருக்கிறது. சிங்கள மொழியிலே பேசுகின்ற, நன்றாக தர்க்கம் செய்கின்ற, அல் குர்ஆனிலே ஆழமாக இருக்கின்ற, அல் ஹதீஸிலே மிகவும் ஆழமான அனுபவம் கொண்ட, சமயோசிதம் கொண்ட, உலக அறிவு கொண்ட, உலகத்திலே என்னுக்கு எதிராக எப்படியான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன என்ற தெளிவை கொண்ட தாயுக்களை நாங்கள் உருவாக்குவது காலத்தின் தேவையாக இருக்கிறது. இதனை செய்ய தவறுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். மிக அவசரமாக இந்த சமுதாயத்திலே ரிஜெக்ட் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. அருமை சகோதரர்களே, அவர்களுக்கு எதிராக பத்திரிகைகளிலும் அதே போன்ற இன்டர்நெட்டிலும் புத்தகங்கள் வாயிலாகவும் பேஸ்புக் வாயிலாகவும் செய்கின்ற பிரச்சாரங்களிலே பலர் மயங்கி மார்க்கத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒரு காலத்திலே பத்திரிகைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் பற்றிய விளம்பரங்களை நீங்கள் பார்க்கலாம். மத மாற்றம், பெயர் மாற்றம் என்ற தலைப்புகளிலே அந்நிய சமூகங்களிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய தொகை அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் பத்திரிகைகளிலே சர்வசாதாரணமாக பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் மதம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கான பல ஆதாரங்களை நாங்கள், நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை காட்ட முடியும். அதற்கான பத்திரிகை தகவல்கள் கூட எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே மிகவும் கவலையாக இரத்த கண்ணீர் வடித்து சொல்ல விரும்புகிறோம். நாம் இந்த சர்வதேச பாடசாலைகளிலும் சிங்கள மொழி பாடசாலைகளிலும் கற்றுக்கொண்டிருக்கின்ற, சிங்கள மீடியத்திலே படித்துக் கொண்டிருக்கின்ற எமது மாணவர்களுக்கு இஸ்லாத்தை தெளிவாக எட்டி வைப்பதற்கான எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடுவதாக தெரியவில்லை. அவர்கள் அந்த பாடசாலைகளிலே புத்த சமயத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அங்கு மௌலவி ஆசிரியர்கள் இல்லை, சிங்கள மீடியத்திலே கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. இப்படியான சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு நானும் நீங்களும் எந்த முயற்சியை செய்திருக்கிறோம்? உலமாக்கள் என்ன முயற்சியை செய்திருக்கிறார்கள்? பணக்காரர்கள் என்ன முயற்சியை செய்திருக்கிறார்கள்? இந்த சமுதாயத்திலே படித்த புத்திஜீவிகள் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, ஹலாலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அறிவியல் ரீதியான போராட்டம். இந்த நாட்டிலே 31 ஆம் தேதிக்கு முன்னால் ஹலாலை எடுத்து போடவில்லை என்றால் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்வார்கள் என்று அவர்கள் பகிரங்கமாகவே எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்கள் உலமாக்களை பற்றி சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நேற்றைய பத்திரிகைகளிலே அவர்கள் உலமாக்களை கல்வர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மிக மோசமான சொற்பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிங்கள மொழியிலே அதனை சொல்வதாக இருந்தால் சக்கரியோ என்று சொல்லியிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இதத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்றால் நாம் இதற்கு ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதில் அது கொடுக்க வேண்டும். இதற்காக வேண்டி நாம் இஸ்லாம் என்றால் என்ன, அகீதா என்றால் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன, ஹராம் என்ன என்றால் என்ன, இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு நாங்கள் சொல்லாத குற்றத்தை நாங்கள் இப்போது அதனுடைய தண்டனையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் பெண்களுடைய ஆடையை பற்றி அவர்கள் கோலிபில்லோ என்று சொல்கிறார்கள். இவ்வளவு படுமோசம், நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படியான சந்தர்ப்பத்திலே? நாம் ஆத்திரப்படுவதல்ல, இஸ்லாமிய ஹிஜாபினுடைய தனித்துவம் என்ன என்று சொல்ல வேண்டும். அரைகுறையாக அணிந்து கொண்டு போகின்றார்களே, இதனால் ஏற்படக்கூடிய பயங்கரமான குடும்ப ரீதியான விளைவுகள் என்ன என்று விளங்கப்படுத்த வேண்டும். இந்த நாட்டிலே அவர்களுக்கு சொல்ல வேண்டும், மூடி இருப்பவர்களை நீங்கள் திறக்க சொல்கிறீர்களே, ஆனால் திறந்திருப்பவர்களை மூடும்படி ஏன் சொல்லுவதில்லை என்று நீங்கள் கேட்க வேண்டும், அறிவுபூர்வமாக பேச வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு நாளைக்கு 700 மேற்பட்ட கருச்சிவைகள் நடைபெறுகின்றன, இல்லீகல் அபோர்ஷன்ஸ் இந்த நாட்டிலே நடைபெறுகிறது. இதனை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும். நீங்கள் பிரையாரிட்டி கொடுக்க வேண்டியது, முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ஹிஜாபை கலைத்துவதற்கல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற குடும்ப நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு, இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களிடத்தில் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் வளர்ப்பதற்குத்தான் நீங்கள் உழைக்க வேண்டுமே தவிர, ஹலாலை எடுத்து போடுவதற்கோ அல்லது ஹிஜாபை எடுத்து போடுவதற்கோ நீங்கள் போராட வேண்டாம். இந்த நாட்டிலே ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் என்று பாருங்கள், எத்தனை பேர் மிக மோசமாக போதை வஸ்துக்களுக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று அவர்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புவதற்கு ஒரு ஆயுத போராட்டம் அல்ல, சேனாவினால் வாயினால் நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே ஹலாலுக்கு எதிராகவும் ஹிஜாபுக்கு எதிராகவும் போராடுவதை விடவும் எத்தனை கெஷினோ கிளம்புகள் இருக்கின்றன, எத்தனை மது தவறணைகள் இருக்கின்றன, எவ்வளவு ஆபாசமான சினிமாக்களை காட்டக்கூடிய தியேட்டர்கள் இருக்கின்றன, ஏன் அவற்றில் இவர்களுடைய கவனம் செல்லுவதில்லை? அவற்றை நோக்கி இவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு எமது புத்திஜீவிகள் எமது அறிஞர்கள் பாடுபட வேண்டியிருக்கிறது. நாம் இந்த நாட்டிலே காட்டியிருப்பதெல்லாம் எது, இஸ்லாம் என்றால் நாம் எதனை காட்டியிருக்கிறோம்? குர்பான் கொடுப்பதும் உம்ராவுக்கு போவதும் மாத்திரம்தான் இஸ்லாம் என்று காட்டியிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய சரியான வடிவத்தை நாங்கள் இன்னும் இந்த நாட்டிலே காட்டவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அண்மையிலே முஸ்லிம் நீத்தியே எனப்படுகின்ற ஒரு பிரபலியமான ஒரு கிரந்தத்தை வெளியிட்ட ஒரு சட்டத்தரணி ஹேரத் என்பவர் தன்னுடைய புத்தகத்தின் முன்னுரையிலும் அந்த புத்தகத்தின் இறுதிப்பகுதியிலும் சொல்லியிருக்கின்ற ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி முடிக்கலாம் என்று நாடுகின்றேன். இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த கெடுபிடிகள், இந்த அவலங்கள் அரங்கேறுவதற்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது காரணம், முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை. இது யார் சொல்வது? முஸ்லீம் அல்லாத ஒருவர் சொல்கிறார். இரண்டாவது காரணம், இஸ்லாத்தை பற்றி இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மையினர்களுக்கு இந்த முஸ்லீம்கள் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. மூன்றாவது காரணம், இன அடிப்படையிலான கட்சிகளை முஸ்லீம்கள் தோல்வியிருக்கிறார்கள், அதுவும் ஒரு காரணம் என்று 3 காரணங்களையும் சொல்லிக் காட்டுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் சிந்திக்க வேண்டும், இப்படியான ஒரு நிலை இருக்கிறது இந்த நாட்டை பொறுத்தவரையிலே. அல்லாஹு தஆலா காவிர்களுடைய பகுதிகளிலே இருக்கின்ற பிழைகளை எல்லாம் குர்ஆனிலே நிரூபித்து காட்டுகின்றான். நாம் அதனை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே கேட்கின்றான், நீங்கள் எல்லோரும் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த சிலைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொசுவை படைக்க முடியுமா என்று கேட்கிறான். அந்த கொசு ஏதாவது ஒன்றை உங்களிடமிருந்து எடுத்துக் கொண்டு போனால் அதற்கு திரும்பவும் உங்களுக்கு அதனை கொண்டு தருகின்ற சக்தி கொசுவுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறான். அவன் நையாண்டி பண்ணவில்லை அல்லாஹு தஆலா சிலைகளை. சிலைகளுடைய பலவீனத்தை எவ்வளவு கவனமாக அறிவுபூர்வமாக நிறுவுகிறான் என்று பாருங்கள். எனவே சகோதரர்களே, குர்ஆனை நாங்கள் படிப்போம். எப்படி அணுகுவது என்று குர்ஆனிலே அதற்கான ஆதாரம் இருக்கிறது. வஅஇது லஹும் மத்தஅத்தும் மின் குவா வமின் ரிபாத்தில் கைல் எனப்படக்கூடிய குர்ஆனிலே வரக்கூடிய வசனமும் கூட அதனைத்தான் சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்க வேண்டும். நாம் அவர்களோடு அறிவுபூர்வமாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். அவர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனா ரீதியான ஒரு போராட்டம், ஒரு இன்டலெக்சுவல் வோ என்று சொல்வார்கள், அதனைத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அந்த வகையிலே பொறுமையாக இருப்போம், இஸ்திக்பார் செய்வோம், துஆ செய்வோம். மூன்றாவது, எமது சமூகத்திலே உலமாக்களை, தகுதியான அறிஞர்களை உருவாக்குவது ஒரு ஃபர்லு கிஃபாயாவாக மாறியிருக்கிறது. கடைசியாக, எமது வாழ்க்கையை எல்லா வகையிலும் முன்மாதிரியான வாழ்க்கையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் பிழை பொருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மிகவும் பலகீனர்களாக இருந்து உன்னிடத்திலே கேட்கின்றோம். யா அல்லாஹ், ஒரு சிறுபான்மை நாட்டிலே வாழ்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஹிஜாபிலே கை வைத்து பார்க்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய தனித்துவத்தை அவர்கள் இல்லாமலாக்கப் போகிறார்கள். யா அல்லாஹ், இப்படியான சந்தர்ப்பத்திலே அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தினுடைய ஹிதாயத்தை நீ உண்டு பண்ணுவாயாக, அவருடைய மனங்களிலே இரக்கத்தை நீ உண்டு பண்ணுவாயாக, முஸ்லிம் சமுதாயத்துக்கு நிதானத்தை கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக, முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் பூரணோக்கோடு சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளதாக அதனை மாற்றுவாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்திலிருந்தும் முஸ்லிம் சமுதாயத்தை நீ விடுவிப்பாயாக. நாங்கள் இதுவரைக்கும் எமது தாவத்துடைய பணிகளை குறைபாடு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், இதற்கு பிறகும் கூட அந்த குறைபாடுகளிலே நாங்கள் சம்பந்தப்படாமல் எங்களை திருத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்குமான சந்தர்ப்பத்தையும் ஆற்றலையும் குதிரத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ரஹ்மானே, எங்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.